மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9 அதிகாரத்திற்குமடி நான் வேண்டிக் கொள்கிறேன்.
மார்க் சாப்டர் 9
9 அதிகாரம் 33-34 வசனம்.
வெர்ஸ் 33 and 34. மார்க் 9:33 and 34.
அங்கே நம்முடைய ஆண்டவர் கப்பர்நகுமிலே வீட்டிலே இருக்கிறார். அவர் வழியே அவர்கள் தங்களை குறித்து ஒரு தர்க்கம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அங்கே இயேசுவிடத்தில் வரும்பொழுது அங்கே சீஷர்களும் இயேசும் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், அவளை நோக்கி நீங்கள் வழியில எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏன்னா வழியில வரும்பொழுது அவருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் இருக்கிறது, ஒரு தர்க்கம் இருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே இயேசு வந்தோடனே வாயை பொத்தி கொண்டு அமைதியா இருக்கிறார்.
See, here we read about Jesus Christ. He is coming with his disciple into Capernaum, and they settle inside the house, and Jesus Christ is asking them, what were you discussing on the road? And they were keeping silent because they were discussing among themselves as to who would be the greatest.
நாம கேட்டோம், எல்லா பிரச்சனைக்குமே நம்முடைய வாயின் வார்த்தைகள் வந்து சுத்தம் இல்லாதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது.
You know, the reason why we have all kinds of problems is because our mouths, their words are not clean.
அந்த வியாதியானது நம்மை மட்டுமல்ல இயேசுவின் சீஷர்களையும் கூட அது பிடித்து கொண்டது.
That disease is not just that which troubles us, but it caught even the disciples of Jesus Christ.
ஏன்னா இன்னைக்கு இந்த முழு உலகத்திலையும் அந்த வாக்குவாதத்தின் ஆவியும், யார் பெரியவன்ற ஆவியும் இந்த முழு உலகத்திலையும் நிரம்பி இருக்கிறது.
பிகாஸ் திஸ் ஸ்பிரிட் ஹஸ் ஃபில்ட் ஆல் தி வேர்ல்ட், தட் இஸ் ஹூ இஸ் கிரேட்டர், தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யூனோ ஆர்கியூமெண்ட்.
ஆனா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் இடத்துல அந்த இருதயத்தில் இருக்கு அதை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவர்.
பட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் டிசைரிங் தட் ஷுட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் டிசைபிள்ஸ் ஹார்ட்.
ஆண்டவர் அவரிடத்தில் அணுகி அவரிடத்தில் கேட்கிறார். அவர்
தி லார்ட் இஸ் அப்ரோச்சிங் தம் அண்ட் ஆஸ்கிங் தம்.
33 வசனத்தில் நடுப்பகுதி அவளை நோக்கி நீங்கள் வழியில எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள்.
அண்ட் ஜீசஸ் லுக்ட் அட் தம் அண்ட் ஆஸ்க்ட் தம், வாட் வர் யூ டிஸ்கஸிங் ஆன் தி ரோட்.
அவள் பேசாமல் இருக்கிறார்கள். அவர்
அண்ட் தே வர் கீப்பிங் சைலண்ட்.
அவருக்கு தெரிந்து விட்டது.
ஹி நியூ.
ஆனா அவர்களுடைய மனசாட்சியிலும் நாம் பேசிக்கொண்டு வந்தது தப்பு என்று தெரிந்து விட்டதுனால அவர் வாயை மூடிவிட்டார்கள்.
And they also knew in their conscience that what they were discussing was wrong. That's why they kept silent.
அவரே கேள்வி கேட்டுவிட்டு அவரே ஆண்டவரே வார்த்தையை தொடங்க ஆரம்பிக்கிறார்.
The Lord asked this question and he himself started replying.
ஏன்பா, இந்த உலகத்துல தான் மனுஷர்கள் நீ பெரியவனா நான் பெரியவனா இருப்பான்னு சொல்லி உலகத்துல தான் அப்படி காரியங்களை செய்வாங்க.
You know, in the world, people will be arguing like this and finding out who is greater.
அந்த காரியத்தை எப்படி அவர் ஆரம்பிக்கிறார் என்றால் உட்கார்ந்து அவளோடு பேச ஆரம்பிக்கிறார்.
He sat down and then started talking to them.
35 வசனத்தில் அது குறித்து வாசிக்கிறோம்.
Verse 35.
அப்பொழுது அவர் உட்கார்ந்து,
He sat down.
12 அழைத்து,
And called the 12 disciples over to him.
ஒருவேளை அந்த நிகழ்ச்சியை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். அவர் தோள் மேலே கை போட்டு,
I can just imagine, picture it in my mind, like he put his arms over them.
அருமையான சகோதரர்களே,
beloved brothers,
உங்களில் பெரியவனா இருக்க விரும்பினா,
anyone who wants to be first among you,
எல்லாரும் நீங்க கடையாந்தரவனா நீ இருக்கணும்.
You must take the last place.
நீ ஊழியக்காரனாய், வேலைக்காரனாய், அடிமையா இருக்கணும்.
And be the servant of everyone else.
அந்த வார்த்தையின் நயம் அவருடைய இதயத்தின் ஆழத்தில் போய் பதிந்திருக்கும் நான் நினைக்கிறேன்.
I believe that the way he spoke those words that have got deep into the heart.
இயேசு பேசின எந்த வார்த்தையும் இதயத்தின் ஆழத்தில் போய் காயத்தை உண்டு பண்ணும்.
The words that Jesus Christ spoke will go deep into the heart and make a wound there.
இந்த பூமியில எத்தனையோ மனுஷர்கள் தோண்டி இருக்கலாம்.
Many many people could have appeared on this earth.
இயேசு பேசினது போல வார்த்தைகளை நான் கேட்டதில்லை.
I have never heard anyone speak like Jesus, the words like Jesus.
வேதம் அதுக்கு ஆதாரமா இருக்குது.
The Bible is the, you know, support for that, the evidence for that.
எனக்கு ஆச்சரியமா இருக்குது இயேசு பேசின வார்த்தையில குறித்து.
When I look, listen, read these words, it's so, I'm very surprised.
இங்க உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருவரும் பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்,
I want to tell everyone who is sitting here,
இயேசு பேசின வார்த்தைகளை நீங்களும் ருசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I desire that each one of you should taste and enjoy the words of Jesus Christ.
அது நமக்கு ஒருபோதும் பழைய கதையா இருக்கவே கூடாது.
It should never be an old story for us.
ஏனென்றால் இயேசு பேசினது போல இந்த உலகத்தில் எந்த ஞானியும் எந்த மனுஷனும் பேசவே இல்லை.
Because like Jesus Christ, no philosopher or no man has spoken like that.
எல்லா பிரச்சனைக்கும் அவர் பேசும்போது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டானது.
Because when he spoke, there was a solution for every problem.
இயேசுவின் சீஷர்களுக்கு அந்த டைத்துல ஒரு தீர்வு உண்டாயிருக்கிறது.
And that time the solution came into the hearts of the disciples.
அங்கே அந்த பிரச்சனை அதோடு முடியல, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்குள்ளே சில காரியங்கள்.
Because you know the problem didn't end there, it continued.
சில காரியங்கள் நாம விட்டுப்போம் இருந்தாலும் அங்கே மாம்சத்தில் ஆவிலும் சில அசுசங்கள் ஒட்டி கொண்டுதான் இருக்கிறது.
Maybe we have left one topic, but there is some you know filthiness of the flesh and spirit sticking to you.
ஆனால் அவர் முற்று முடிய அவர் ரட்சித்த வல்லமை உடையவரா இருக்கிறார்.
But he is able to you know deliver you and save you to the uttermost.
இப்படி தொடர்ச்சியா அந்த அதிகாரம் பூராம் பத்தாம் அதிகாரம்
we can see up to that full chapter and the next chapter also.
அங்கே அந்த நிகழ்ச்சி மறுபடியும் அந்த 35 வசனத்தில் ஆரம்பிக்கிறது.
இட் ஸ்டார்ட்ஸ் இன் வெர்ஸ் 35.
அப்பொழுது செபிதேவியின் குமாரனாகிய யாக்கோப்பும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்.
The sons of Zebedee, they came to Jesus Christ and they said, please do for us what we are asking you to do.
அவள் எப்படியாயிலும் அந்த ஆரம்பத்தில் பேசி வந்தார், நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற வாக்குவாதம் வந்தது. இங்கேயும் கிட்டக்க வந்து என்ன நடந்துச்சுனாக்கா, ஆண்டவரே நாங்க ஒரு உன்னுடைய வலது பாசத்திலும் உன்னுடைய இடது பாசத்திலும் நாங்க உட்காரணும்னு சொல்லி விரும்புகிறார்கள்.
Then they come to Jesus Christ and they share their desire. Lord, we want to sit in with you in your kingdom, one on the right and one on the left.
அப்படியே தொடர்ச்சியா அங்க காரியம் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அங்கேயும் ஆண்டவர் என்ன சொன்னாக்கா, 42 வசனத்துடைய நிகழ்ச்சியை பாருங்களே.
Verse 42, you can see.
அப்போது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து.
And then Jesus Christ brought them close to them.
ஆச்சரியமா இருக்கு வசனம்.
It says here when they came close to him.
அவர்களை கிட்ட வர செய்து.
Jesus Christ made them come close to him.
தம்முடைய பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அசுத்தத்தை அவர் எடுக்க வேண்டும் விரும்புகிறார் அவர்.
Jesus Christ wants to remove the filthiness from their heart.
நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ முதலையா நான் முதலான்னு சொல்லி முழுத்தருடைய ஆவிகள் அந்த நச்சு வியாதி முழு உலக மனுக்குள்ள வர்க்கத்தையும் பிடித்திருக்கிறது.
Because of this you know question, are you superior or I am superior, you know, am I first or you're first, last, like that, you know, this is a poison of the world. It has been poisoning the whole humanity.
ஆனா தம்முடைய பிள்ளை இடத்திலே அப்படியாப்பட்ட அந்த அசுசத்தை எடுக்க வேணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அவர்.
But Jesus Christ was wanting to remove that poison from his children.
கிட்டே வர செய்து.
He made them come close to him.
அவர்கள் பேசுகிறார்.
And then he's speaking to them.
புறஜாதியார்களே, புறஜாதியுடைய அதிகாரிகள் எனப்பட்டவர்கள் இங்க எழுதியிருக்கிறது.
You know that in the world kings are tyrants.
அவள் இருமாப்பாய ஆளுகிறார்கள்.
And the officials lorded over the people beneath them.
அவள் பெரிய பெரியவர்களாய் இருக்கிறவர்கள்.
And in the ones who are big officials among them,
avale kadinamai adhigara seluthuvaga.
And they you know rule over them very with an iron fist.
Periyona yaarla irukonu nenikireyo avaru mattavale kadinamai nadathuvaga.
If you want to be a big man, a powerful man, you want to you know rule the others in a very hard way.
ஆபீஸ், கவர்மெண்ட், வேலை ஸ்தலம் எல்லா இடங்களிலும் இதே ஆவி அப்படியே பற்றி பிடித்திருக்கிறது.
This spirit is there in the government, in the office, it's just caught them.
ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மிடத்தில் அப்படியாப்பட்ட ஆவி இருக்கக்கூடாது என்பதில் அவர் வைராக்கியம் கொண்டவராக இருக்கிறார்.
But Jesus Christ is having the zeal that we, his children, should not be caught by the spirit.
ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த உலகத்துல அது பிசாசு அனுப்பி இருக்கிற அவர் வஞ்சகத்தின் ஆவி அது.
பிகாஸ் தட் இஸ் த ஸ்பிரிட் விச் சேட்டன் ஹஸ் சென்ட் இன் டு திஸ் வேர்ல்ட் டு டிசீவ்.
எங்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு விரும்புறாரோ அங்க ஒரு கலகம் உண்டாகிடும்.
Whoever has you know desire to be the first, there will be a problem there.
இந்த முழு உலகத்துக்கும் பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா, யாரோ ஒருவர் அங்க பெரியவரா இருக்க விரும்புறாரு, அதனால அந்த பிரச்சனை உருவாகிறது.
The whole world is full of problems because there are people who want to be first.
அதனாலதான் நான் பார்த்தோம் அவருக்குள்ளே வாக்குவாதம் உண்டானது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம், தர்க்கம் உண்டானது என்று சொல்லி 9:34 வாசிக்கிறோம்.
That is what we read in that verse 34 in chapter 9, that there was an argument among them.
எப்பெல்லாம் தர்க்கம் நடக்குதோ அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, யாரோ ஒருவர் அங்க வந்து பெரிய ஆளா இருக்க விரும்புகிறார்கள்.
Because whenever there is an argument, there is that desire that one man wants to be big.
நம் வீட்டில் சில பிரச்சனைகள் உருவாகிறது. Some problems come up in our house. அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்னவென்றால் யாரோ ஒருவர் அங்கே பெரியவராக இருக்க விரும்பினதுமே அந்த பிரச்சனை.
Because one man wanted to be superior or first, that is why the problem came there.
ஒருவேளை அந்த வீட்ல புருஷனா இருக்கலாம்.
Maybe in that house it was the husband.
அவர் கஷ்டப்பட்டு தன்னுடைய பணத்தை சம்பாதித்து வர வேண்டியிருக்கும்.
He would have had to struggle and earn the money.
ஆனால் அவர் அந்த வீட்டு புருஷனா இருக்கும்போது தான் பெரிய ஆள் என்று அவர் நினைத்தார் என்றால் அந்த வீடு வந்து வீடாக இருப்பதே இல்லை.
But because he is the man who is earning, if he thinks that he is the head of the house, then there will be definitely problems.
ஏனென்றால் அவர் நான் பெரிய ஆளா அந்த வீட்டில் அவர் இருக்கிறது அந்த வீட்டில் எப்பொழுதும் சலசலப்பும் சஞ்சலமும் தான் இருந்து கொண்டிருக்கும்.
Because he knows, he feels that he is the big man in that house, then there will be always, you know, some confusion, some problem, some complaints.
ஆனா அவரோ எல்லாவற்றையும் அவர் பெற்றிருந்தாலும் கூட அவர் அங்கே ஒரு அடிமையின் ஆவியுடையவராக இருப்பார்னால் அது குட்டி பறவகம் போல இருக்கும் அந்த வீடு.
But if that man, even though he may be the one who is earning all the money, if he wants to be the servant of all, then it will be like a small kingdom of heaven there.
அதே மாதிரி சகோதரிகளும் கூட.
Even the same way for sisters also.
அந்த வீட்டினுடைய ஏராளமான பொறுப்புகளை அவர் வகிக்க வேண்டியிருக்கும்.
Because the sisters, they may have to take a responsibility for so many things in that house.
ஒருவேளை பண வரவு செலவுலே சிக்கனமான காரியங்களை செய்திருக்கலாம்.
Maybe they had been very careful with the use of money there.
ஞானமாய் சில காரியங்களை அவர்கள் நடத்திருக்கலாம்.
They may have done some things very wisely.
ஆனால் அந்த வீட்டில் அவர்கள் பெரிய ஆளா இருக்க விரும்புவார்கள்.
But they would want to be, the first person or the big person in the house.
ஆனால் அந்த வீடு ஒரு நரகமா தான் இருக்கார்கள்.
But that house will be a hell.
என்ன அங்கே ஒரு ஸ்திரீ பெரிய ஆளா இருக்க விரும்புகிறாள்.
Because in that house one woman wants to be first and big.
ஆபீஸோ கவர்மெண்டோ உலகத்திற்கு எந்த பிரச்சனை பார்த்தா யாரோ ஒரு அங்க பெரிய ஆளா இருக்க விரும்புகிறாள். அதனால அங்க பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்.
Because whether it's a government or office or any place, there is someone who wants to be big man.
நம்முடைய வீடு, நம்ம வேலை ஸ்தலம் வந்து ஒரு பரலோகம் போல இருக்க இயேசு விரும்புகிறார்.
But Jesus Christ wants our house and even our office to be a place, a small kingdom of heaven.
அதனால அங்க சொல்றார் ஆண்டவர், அந்த பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிரஜாதியர்களாகிய எனப்பட்ட அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள்.
And that is why we read here, the kings are tyrants.
பத்தாம் வசனம், பத்தாம் அதிகாரம் 42 வசனத்தில் வாசிக்கிறோம், இருமாப்பாய் ஆளுகிறார்கள்.
They rule with arrogance.
ஏனென்றால் இந்த முழு உலகத்துக்குமே பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிற நோக்கம் என்னவென்றால் அங்கே ஒரு பெரிய ஆள் இருப்பது நிமித்தமே அங்கே எல்லா குளறுபடியும் உண்டாகிறது.
Because you know there's a big man there, all kinds of troubles come there.
ஆனால் அங்கே ஒரு தாழ்மையின் ஆளுடையவனா இருப்பானா?
But if there's a person who has got a spirit of humility,
அவனுடைய பார்வையில சிறியவனா இருப்பானா?
If he'll be a small person in his eyes,
அங்கே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகிடும்.
But all the problems would get solved.
இங்க அமர்ந்திருக்க அருமையான சகோதர சகோதரிகளே,
all the beloved brothers and sisters who are seated here,
எத்தனை வருஷங்களா நம்ம வார்த்தையை கேட்டிருக்கிறோம்.
We have heard these words many years.
நம்ம இருதயத்தின் ஆழத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
But there is something which is very important to be kept in our hearts.
ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லாரையும் நான் சிறியன்.
Lord, among all who are seated here, I am the smallest.
இந்த வீட்டிலே நான் ஒரு சிறியவன்.
I am the smallest in my house.
என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் ஒரு சிறியவன்.
In my place of work, I am the smallest.
ஆண்டவரே, இந்த ஊரிலே கிராமத்திலே நான் ரொம்ப சிறியவன்.
In this town and in this village, I am the smallest.
என்னுடைய இருதயத்தில் அப்படியே பத்திரமாய் நான் அந்த வார்த்தையை வைத்துக் கொள்வேன்.
If I can store and keep this, treasure this word in my heart,
தேவனுடைய கண்கள் அங்கே பார்க்கிறது.
And Jesus, the Lord's eyes will look at that.
103வது சங்கீதம்,
Psalm 103.
சங்கீதம் 113, சாரி,
Psalm 113:113.
ஆறாம் வசனமும் 6, 7, 8 மூன்று வசனங்களை நான் வாசிக்கும்படி வேண்டிக்
கொள்கிறேன். 6, 7, 8
ஒரு சத்தமாய் வாசிங்கள். அவர் வானத்திலிருந்து பூமியில் உள்ளவர்களை அவர் பார்க்கிறார்.
Far below him are the heavens and the earth. He stoops to look.
என்னத்தை பார்க்கிறார்?
What does he look?
பெரிய கட்டடங்களையோ அல்லது வசதியான வீடுகளையோ பார்க்க அவர் விருப்பம் இல்லை.
He is not desirous of seeing huge skyscrapers or beautiful homes.
இருதயத்திலே நான் சிறியவன், சிறியவள் என்ற எண்ணம் உடையவளை பார்க்கும்படி அவர் வானத்திலிருந்து பூமியை பார்க்கிறார்.
He wants to look down and see who is the man who feels that he is the smallest.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறிய மனுஷன் எங்கே இருக்கிறான் சொல்லி அவருடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்கிறது.
In every time, all through the centuries, he's been looking to see who's God in his heart, that I'm the smallest.
மனுகுலம் இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்ட நாள் வரைக்கும் சிறிய மனுஷன் ஒருவன் உண்டா என்று சொல்லி அவர் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவுகிறது.
His eyes are searching to and fro from the day he created man to see who will be the smallest.
ஏனென்றால் அவருடைய முழு சப்போர்ட்டையும் முழு வல்லமையும் அந்த சிறியவனோடு சேர்ந்து கொள்ள அவர் விரும்புகிறார்.
He wants to, you know, join that smallest person with all his support.
இந்த ரகசியம் இயேசுக்கு தெரிந்தது.
This secret was known to Jesus Christ.
ஆனால் அந்த பூமி நாட்களில் தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்க சிறியவளா இருந்துருங்க.
And that is why when Jesus was with his disciples on this earth, he told them, be small.
என்னுடைய பிதாவுடைய இருதயம் சிறியவனை பார்த்து புரித்து போக ஆசையா இருக்கிறதுன்னு சொல்லி இயேசு விரும்புகிறார்.
The Lord is desiring that the father should see the smallest and should be delighted.
அதுக்காக ஒரு சிறுப்பிள்ளையை கூப்பிட்டு நிறுத்தி, இந்த சிறுப்பிள்ளையை போல நீங்களும் சிறியவராய் இருந்து விடுங்கள்.
And that's why he called a small child in their midst, set that boy and told, be small like this.
தேவன் இந்த பூமியில உயர்த்தின ஆசீர்வதித்த மனுஷன் யார் என்றால்,
Do you know, beloved, whom the Lord blessed on this earth?
தன்னுடைய பார்வையில் எப்பொழுதும் சிறியவராய் இருந்தவர்களையே தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார்.
The Lord has always blessed those who are small in their eyes and he has lifted them.
அவருடைய கை ஒருபோது கூட குறுகினதே இல்லை.
His arms have never been shortened.
ஆனால் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, நான் பெரியவனா இருக்கிறபடினாலே அவர் என்னை ஆசீர்வதிக்க முடியவில்லை.
Because, you know, I am big in my eyes, the Lord could not bless me.
ஏண்டா இப்போது நமக்கு கொஞ்சம் அறிவு வந்து விட்டது, திறமை வந்து விட்டது, படிப்பு வந்து விட்டது, பணம் வந்து விட்டது.
Now we have got some talents, some skill and money.
இன்னும் ஒரு சில மூப்பர்களுக்கு வரம் வந்து விட்டது.
And then for some elders, they also have got some gifts.
அவர் சில கைகளை வைக்கும்போது சில பிசாசுகள் ஓடுகிறது.
When that person keeps his hands over them, some demons cast out.
சில வரங்கள் அவருக்கு வந்து விட்டது.
They have got some gifts.
ஆனால் அவருடைய பார்வையில் பெரியவர் ஆயிட்டார்.
Now they have become big in their eyes.
ஆனாலும் தேவனுடைய தேவனுக்கு மகா துக்கம் வந்துவிட்டது.
But the Lord has been very much grieved.
ஆனா அவர் வரும்போது ஒன்றுமில்லாமல் இருந்தார்கள்.
When they came as empty handed.
சீஷர்கள் அப்படிதான், அவர்கள் அழைக்கும் போது அவர்கள் ஒன்றுமில்லை.
When the Lord called the disciples, they had nothing.
அவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள்.
They were just fishermen.
எங்கேயோ ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தார்கள்.
And they were someone who was kept at a distance.
தேவன் தயவுத்தி இறக்க வைத்து அவர்கள் அழைத்தார்.
But the Lord Jesus had mercy on them and called them.
இப்ப இயேசுவோடு பழக ஆரம்பித்து விட்டார்கள்.
Now they have started moving with Jesus.
அவர் இயேசுவை கூட பேச ஆரம்பித்து விட்டார்கள்.
And they started speaking like Jesus.
இயேசுவை போல நல்ல உடை உடுத்த ஆரம்பித்து விட்டார்கள்.
And they also started dressing like Jesus.
இயேசுவை போல நாகரிகம் எல்லாம் அவருக்கு வந்து அவர்களுக்கு வந்து விட்டது.
They have got all the culture of Jesus Christ.
அவர் தங்களுடைய பார்வையில் பெரிய ஆளாய் ஆகிவிட்டார்.
Now they become big in their eyes.
இயேசுவை நான் தான் முதலாய் சந்தித்தேன் என்று சொல்லி அந்த அந்தியரோயா சொல்லியிருக்கலாம்.
When Andrew could have said that, see, I was the one who first met Jesus.
And Peter, இல்ல இல்ல நான் தான் ரொம்ப விசேஷமான என்று பேதுரு சொல்லிருக்கலாம்.
And but Peter could have said, no, I am the one who is very special.
And யோவான் சொல்லிருக்கலாம், என்னுடைய நெருக்கமான உறவு சம்பந்தமாகப்பட்டவர் இயேசு என்று அவர் சொல்லிருக்கலாம்.
John could have told that, you know, he is my relative, closest relative.
நான் தான் பெரிய ஆளா.
I am the biggest one.
நான் தான் இயேசுக்கு முக்கியமானவன்.
I am the one who is more important for Jesus.
அவர்கள் ஏதோ ஒன்று பெற்று விட்டார்கள் இப்போது.
Now they have received something.
அதனால அவர்கள் தன்னுடைய பார்வையில் பெரிய ஆளாக இருக்கிறார்.
Now they become big in their eyes.
ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து துக்கப்படுகிறார்.
But Jesus Christ is so much grieved in his heart.
உலகத்து மனுஷர்கள் வேணும்னா அந்த ஆவி பற்றி கொள்ளட்டும்.
Maybe the people of the world, they can have this kind of spirit catching them.
ஆனால் சபையில் இருக்கிற நீ, அதா என்னிடத்தில் வந்த நீ, தாழ்மடனாய் இருந்துவிடு.
But if you have come to me in the church, you should be humble.
நான் பார்த்திருக்கிறேன்.
I have seen this.
நம்ம சபைக்கு வரும்போது அவங்க ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்திருப்பார்கள்.
When they come to a church, they'll be sitting in one corner.
அவருடைய முகத்தை பார்ப்பது கூட ஒரு வெக்கப்படுவார்கள்.
They'll be, you know, sort of shy to see our face.
நான் அப்படிதான் இருந்தேன்.
I was like that.
25 வருடங்கள் முன்பாக.
Before 30 years ago.
சபைக்கு வரும்போது.
When I came to the church.
அந்த மூலையில் உட்கார்ந்திருப்பேன்.
I would sit in the corner.
மீட்டிங் முடிக்கும்போது யாரையும் மூஞ்சியை பார்க்காம ஓடிடுவேன்.
And I would not see anyone. I would just go away after the meeting is over.
இப்படி பல நாள் எனக்கே வெக்கமா இருக்கும்.
And many times I would be so much ashamed of myself.
குற்ற உணர்வு.
I used to be feeling of guilt.
என் இருதயத்தில் ஆழத்தில் ஒரு துக்கம் இருக்கும்.
In the deep in my heart, that would be a grief.
ஆனால் கொஞ்ச நாள் ஆனவுடனே எல்லாரையும் முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன்.
But after some time, I look at all the people's face.
என்னுடைய பெயர் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது.
And people know my name.
நான் சபையில் இருக்கிற சகோதர சகோதரருடைய நாகரிகத்தை நான் கற்றுக்கொள்கிறேன்.
Now I have learned the culture of the church.
அப்பொழுது சகோதரருக்கு மரியாதை பேசுவதற்கு கூட நான் கற்றுக்கொள்கிறேன்.
And I also learned, you know, the kind of, you know, words I should speak to him.
அதுக்கு முதல்ல ஆடு மாடு போல நான் இருந்தேன்.
I was like, you know, the goats and cattle.
இப்பொழுது மனுஷனா இயேசு இடத்தில் வந்த உடனே மனுஷனாய் நடந்து கொள்வதற்கு உரிய சுபாவத்தை இயேசு இடத்தில் கற்றுக்கொள்கிறேன்.
Now I have learned to be a human being, to speak to people.
இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நாகரிகங்களும் இங்கிலீஷும் பண சம்பாதிக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய குடும்பத்தில் கற்றுக்கொள்கிறோம்.
We learn in the family how to earn money, how to learn English.
இப்போது பெரிய ஆளாயிருக்கேன்.
Now we are big in our eyes.
இப்போது என்னுடைய பார்வையில் நான் பெரிய ஆளாக இருக்கிறேன் சபையிலே.
Now in my eyes I am a big man.
ஒரு நாள் வரும்போது அந்த மூலையில் இருந்தேன்.
When I came into the church, I was in the corner.
அங்கே நேர்க்கராய் மூஞ்ச கொடுத்து பார்ப்பதற்கு கூட எனக்கு மனம் இல்லை.
And I didn't want to, you know, I didn't have a mind to just look at each one's face.
எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டது.
I got a place to sit.
என்னோட பெயர் ஒரு அட்ரஸ் கிடைச்சிட்டது.
And now I've got an address.
ஓ, சேட்டுன்னு யாருனா கொஞ்சம் பிரஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
And then people started knowing who is Setu.
ஓ, நான் பெரிய ஆள்.
Now I'm a big man.
நான் முதல் ஆள்.
I'm the first one.
ஓ, என்னோட இதயத்துல ஒரு பெரிய டேஞ்சர் ஆபத்து வந்துட்டது.
Now a great danger has come to my heart.
அருமையான சௌர சௌர்களே,
beloved brothers and sisters,
நாம் சபையில் வந்து ஏராளமானதை பெற்றிருக்கிறோம்.
We have come to the church and received much.
நாம் நன்றி உள்ள இருக்க வேண்டும்.
We have to be full of gratitude.
ஆனால் அதனால் நான் முதல் ஆள் இல்லை.
But because I have received all these things, I am not the first.
இப்படிதான் இயேசுடைய சிஷ்யருடைய நாட்கள்ல அந்த இந்த ஆவி அவர்களை பிடித்துக் கொண்டது.
And this is what, you know, was the spirit which had gripped them.
ஆகையினால் இந்த வாழ்கிற நாட்கள்லாம் அவர் சிறியவர்களை அவருடைய வானத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார்.
And now Jesus Christ is looking to see who is the smallest.
இந்த சென்னை பட்டணத்திலே லட்சக்கணக்கான ஜனங்கள் வசிக்கலாம்.
Here in Chennai many lakhs will be living.
எத்தனையோ வெளியேறப்பட்ட அந்த பில்டிங்களும் கட்டடங்களும் வாகனங்களும் மனசில் வைத்துக் கொண்டிருக்கலாம்.
And you know, people will be having in their mind to buy all kinds of property.
அவர் வானத்திலிருந்து பூமியை சிறியவன் உண்டோ என்று அவர் பார்க்கிறார்.
But Jesus Christ from earth is looking to see who is the smallest in his own eyes.
ஆகையினால் நாட்களிலே,
that is why on these days,
நம்ம இதயத்தை திருப்பி,
now we have to turn our hearts,
ஆண்டவரே,
Lord,
இங்க இருக்க எல்லாரிலும்,
Lord, among all those who are seated here,
ஒவ்வொரு ஒப்பிட்டு பார்த்து,
I don't want to compare myself with anyone.
இனி புர்த்தா என்ன மாட்ட ஆண்டவர்,
I will not, you know, consider that I'm of some, you know, value.
இங்க இருக்க எல்லாரிலும்,
among all,
நான் தான் லாஸ்ட்.
I am the last.
நான் சிறியவன்.
I am smallest.
அப்படி இருந்துட்டா,
if we are like that,
பரலோகம் இங்கே தான் இருக்கும்.
Then heaven is here.
நம்ம குட்டி பரலோகமா நம்ம வீடு இருக்கணுமா?
Do you want your home to be a small heaven?
நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பார்வையை சிறியவனா இருக்கிறீர்களோ,
whenever you are small in your eyes,
உங்க வீடு எப்பொழுதும் குட்டி பரலோகமா இருக்கும்.
Your house will always be like small heaven.
இதை நான் ருசி பார்த்திருக்கிறேன்.
I have tasted this.
இன்னொரு காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறேன்.
I want to speak one more thing.
1 சாமுவேல் புத்தகம்,
1 சாமுவேல்
9 அதிகாரம்,
verse chapter 9,
9 அதிகாரம் 15 வசனம்,
verse 15, 1 சாமுவேல் 9:15.
அங்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜா வேணும் என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கிறார்கள்.
Here the people of Israel are asking for a king.
இஸ்ரேல் ஏராள ஜனங்கள் இருக்காங்க.
There are many people who are there in Israel.
அதுக்கு முன்பாக அங்கே சாமுவேல் இருக்கிறார். அங்கே,
and before that Samuel is there.
அங்க சாமுவேலோடு அங்க ஆண்டவர் பேசுவார்.
God would speak to Samuel.
அந்த நிகழ்ச்சியை தான் இந்த 9 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம்.
We read that instance in 9:15.
சவுல் வர ஒரு நாளுக்கு முன்பதாக கர்த்தர் சாமுவேலை காது கேட்க ஒரு செய்தியை சொல்லுகிறார்.
One time, about this time tomorrow, the Lord said, now the Lord had told Samuel the previous day.
நான் இஸ்ரவேலில் ஒரு மனுஷனை கண்டுபிடித்து விட்டேன்.
I found one man in Israel.
நாளைக்கு வருவான்.
He will come here tomorrow.
அவனை நீ அபிஷேகம் பண்ணு.
You have to anoint him.
என்றா இப்ப அவனுடைய இருதயத்தில் சிறியவனாக இருக்கிறான்.
Now he is small in his eyes.
அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வாசிப்போமானால்,
if you read, continue to read that passage.
எல்லா நீங்க நான் இப்போ வாசிக்க வரும்போது, இப்ப 21 வசனத்து வரும்படி நான் உங்களுக்கு
கேட்கிறேன். I want you to come to verse 21.
அப்பொழுது சவுல் பிரதித்தரமாக, நான் இஸ்ரவேலில் கோத்திரங்களில் ரொம்ப சிறிதான பெண்மீன் கோத்திரத்தான் அல்லவா? பெண்மீன் கோத்திரங்களுக்கு குடும்பங்கள் எல்லாம் என்னுடைய குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம் அல்லவா? இப்படி இருக்கும்போது நீங்க இஸ்ரேலியல் ராஜாவாக முடியான காரியத்தை என்னிடத்தில் பேசுகிறீர்கள் என்று சொல்லி அவன் கேட்கிறான்.
Now Saul is asking in verse 21, I am only from Benjamin, the smallest tribe in Israel, and my family is the least important of all of that tribe. Why are you talking like this to me?
அவன் சொல்றான், அவருடைய இருதயம் என்ன இருக்குன்னா, என்னுடைய கோத்திரம் ரொம்ப ரொம்ப சின்ன கோத்திரம்.
My tribe is a small tribe.
நாங்க ரொம்ப அற்பமானோம்.
And I'm a, you know, a small person.
ஓ, தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை பார்க்கிறாரா?
And the Lord is looking at the earth from heaven.
இப்போதைக்கு இவனுடைய இருதயம்,
now his heart,
அவன் சிறியவனாய் தாழ்மையா இருக்கிறான்.
He is, you know, small and, you know, he is humble.
ஆகையினால் இப்பொழுது நீ அவனை அபிஷேகம் பண்ணு.
Now you anoint him.
ஏனென்றால் இந்த பூமியிலே அவர் அபிஷேகம் பண்ண ஆசீர்வதிப்பதற்கு எப்பெல்லாம் சிறியவனாய் சிறியவளாய் இருக்கிறாரோ அப்போதுதான் அவர் ஆசீர்வதிக்க முடியும்.
Because when a person is small, the Lord can bless and he can anoint.
ஆனால் தொடர்ந்து அந்த இருதயம் உனக்கு இல்லாமல் போய்விட்டது.
But you know, this heart did not remain with him.
அதாவது 1 சாமுவேல் புத்தகம் 15 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம்.
1 சாமுவேல் 15 17
அப்பொழுது சாங்கல் உன்னுடைய பார்வைக்கு நீ சிறியவனா இருந்த போதல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது.
Verse 17, Samuel tells him, when you were small in your own eyes, the Lord made you the leader of the tribes of Israel. The Lord anointed you as the king of Israel.
இப்போது இந்த சவுளுடைய இருதயம் போது பெருமையும் அகங்காரமும் ராஜ்யத்தினுடைய அந்த சிம்மாசனத்தை பற்றி பிடித்துக் கொள்கிற, தன்னுடைய பார்வைக்கு பெரியவனாய் ஆகிவிட்டான். இப்போது மனுஷனுடைய மகிமையும் கணத்தையும் தேட ஆரம்பித்துட்டான். தேவனுடைய இருதயத்துக்கு மிகுந்த துக்கத்தை உண்டாகிவிட்டது. மறுபடியும் இந்த சாமுவேல் அந்த மனுஷனை பார்த்து பேச வேண்டியிருக்கிறது. அப்பொழுது பேசும்பொழுது அங்கே காரியம் என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, ஓ ஒரு நாள் நீ அந்த தாழ்மையா இருந்தாயே, ஒரு நாள் சிறியவனா இருந்தாயே, ஒரு நாள் எளிமையா இருந்தாயே, அப்பொழுதுதானே அவர் உன்னை அபிஷேகித்தார் என்று சொல்லி அவனுக்கு ஞாபகம் ஊட்ட வேண்டியிருந்தது.
Now you know Saul has become a big man and his kingdom has been established. He has the desire to control the throne, to hold on to the throne. At that time Samuel has to come and remind him that when he was small in his eyes, that was the time the Lord made him the king.
இப்பொழுது தேவனுடைய கரம் உன்னவிட்டு அந்த தயவுள்ள கரம் எடுக்கப்பட்டாயிற்று.
Now the hand of the Lord has been removed from you. The gracious hand has been removed.
என்றால் இப்பொழுது உன்னுடைய பார்வையில் பெரிய ஆளாய் மாறிவிட்டார்.
Now in your eyes you become a big man.
எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பார்வையில் பெரிய ஆளா இருக்கிறார்களோ அவர் தேவனே ஒன்று செய்ய முடியாது.
When a person is big in his own eyes, even God cannot help him.
உதாரணமா நான் பெருமையா இருக்கும்போது எந்த மனுஷனும் என்கிட்ட பேசவே முடியாது.
Because for an example, if I am proud, no man can speak to me.
நான் பெருமையா இருக்கும்போது என்னுடைய மனைவி கூட என்னோட பேச முடியாது.
If I am proud, even my wife cannot speak to me.
என்னோட பிள்ளைகளும் என்னோட பேச முடியாது.
Even my children cannot speak to me.
என்னுடைய நிலை என்னன்னு சொல்லி என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் அறிந்திருப்பார்கள்.
My wife and children will know my condition.
நான் என்ன நிலையில இருக்கேன்னு சொல்லி நான் அறியாம இருந்திர முடியும்.
And I will be a person who will not know my condition.
என்றால் நான் பெருமையாகும் போது என்னுடைய தேவையை நான் உணராமலே போயிடுவேன்.
பிகாஸ் வென் ஐ எம் ப்ரவுட் ஐ வில் நெவர் ரியலைஸ் மை நீட்.
அவர்களை யாரும் போயிட்டு தொடவே முடியாது. அவர்களை
when a person is proud you can't even go near and touch him.
அவர் பெரிய ஆளாய் மாறிவிட்டார்.
Because he has now become a big man.
இதே மாதிரி அந்த சவுல் இப்பொழுது பெரிய ஆளாய் மாறிவிட்டான்.
Now you know Saul became a big man.
யாரும் அவர்களை போய் தொட முடியவில்லை.
And nobody could go near him and touch him.
ஏனென்றால் அவன் இஸ்ரவேலின் பெரிய ராஜாவா.
Because now he is a big king of Israel.
அவன் சில காரியங்களை நடத்திச்சிருக்கிறான். அவன்
Now he has achieved something, accomplished something.
எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போறானோ அங்கெல்லாம் ஒரு ஜெயம் அவனுக்கு உண்டாயிருந்திருக்கு.
Because wherever he went for war, he had a victory.
அவனுடைய பெயர் எல்லா இடங்களிலும் தெரிய ஆரம்பித்து விட்டது.
But now people have come to know his name.
இப்பொழுது அவன் பெரிய ஆளாய் மாறிவிட்டான்.
Now he has become a big man.
அவன் அந்த வேதவசனத்தில் வாசிக்கிறவன் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த துறவியின் குழியையும் தூண்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலையின் குழியையும் அவன் மறந்து விட்டான்.
Because he forgot the system from where he was cut and the rock from where he was cut.
ஒரு நாள் அவன் சொன்னா நான் ரொம்ப அற்பமானவன்.
At one time he said I am a very small person.
நான் ரொம்ப சிறியவன்.
I am very small person.
அது இப்ப அவன் மறந்து விட்டது.
Now he has forgotten it.
பிரியமானவர்களே, அந்த சவுலுக்கு பல ஆயிரம் வருஷங்களா நடந்தது மாத்திரமல்ல.
It is not something which happened to Saul many thousands of years ago.
நம்முடைய கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இருக்கிற ஏராளமான நபர்களுக்கு இது நடந்திருக்கிறது.
Now it has happened to many who are there who have been in our CFC churches.
நான் பயப்படுகிறேன்.
I am afraid.
ஆண்டவரே, என்னை அழைத்த அழைப்பிலே நான் எந்த நிலையில் இருந்தோ அதை நான் ஒருபோதும் மறந்தே போக வேண்டாம்.
Lord, I should not forget the state in which you called me.
என்னாலும் என்னுடைய பார்வையில் நான் என்னாலும் சிறியவனாவே கடையாந்தரத்திலே நான் இருந்த விரும்புகிறேன்.
Lord, every day, always, I want to be small in my eyes.
நான் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
I want to show one more incident.
1 சாமுவேலின் புத்தகம்
1
Samuel 24
chapter 24
24 இப்பொழுது இஸ்ரவேலிலே அந்த சவுல் ராஜா அவருடைய ராஜ்யம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
Now in Israel, Saul is ruling as king.
அங்கே தாவீது தன்னுடைய அந்த ராஜ்யத்திலே ராஜாவா வந்துருவான் என்ற பயத்தின் நிமித்தம் அவனை விரட்டி அடிக்கப்பட்டு அவன் வனாந்தரத்திலே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான்.
அண்ட் டேவிட் who Saul feared may become the next king, he was chasing David.
ஆனா அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
But I want to show you what is in his heart.
1 Samuel 24 14
verse 14
இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட போகிறார் புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சையா, நீ யாரை பின்தொடர்கிறீர் என்று சொல்லி அவர் கேட்கிறான்.
David is asking this question to King Saul, who is the king of Israel trying to catch anyway? Should he spend his time chasing one who is as worthless as a dead dog or a flea?
இந்த தாவீது ஏற்கனவே எவ்வளவோ உயரமுடைய ராட்சசனாகிய கோலியாத்தை வீழ்த்தின ஒரு மனுஷன், அவனுக்கு எவ்வளவோ வல்லமை கிருபை அபிஷேகம்லாம் இருக்குது, அவனுக்கு இருக்குது.
We can see here David as a man who had slain that mighty giant Goliath and who had so much of grace of God upon him.
இஸ்ரவேலிலே ஒரு அடுத்த ராஜாவை வரப்போறான் என்று அவனுக்கு கூட தெரியும்.
He also knows that he will be the next king.
ஆனால் அதை எதையும் அவன் பற்றிக்கொள்ள விரும்பவில்லை.
But he didn't want to grab any of them.
அவன் இருதயத்திலே நிலையில ஒன்றை வைத்திருக்கிறான்.
He had one thing in his heart.
ஒரு செத்த நாய்.
I am a dead dog.
அவனுடைய இருதயத்தில் அவனை குறித்தான மதிப்பீடு என்ன? ஒரு செத்த நாய்.
The opinion or the estimate he had of himself in his heart was, I am a dead dog.
The செத்த நாயா இஸ்ரேல் ராஜா தேட வருகிறான்.
Is the king of Israel coming to search for this dead dog?
இது பரலோகம் கவனிக்குது.
And the heavens is listening to what David is saying.
இந்த பூமி நாட்களை அப்படி தங்களை தாழ்த்துற அந்த செத்த நாய்க்கு கூட ஒப்பிடாத மனுஷன். உதாரணமா என்ன பார்த்தோம், உயிர் உள்ள கழுவாத நாய்கிட்ட கூட யாரும் போக மாட்டாங்க.
I have seen a man who is comparing himself with a dead dog. People don't even go near a dog which is alive and washed.
செத்து போன ஒரு பத்து நாள் நாய் இருக்குமான அந்த நாய்கிட்ட யாராவது போவார்களா?
Will anyone go close to a dog which is dead for 10 days?
அது அவ்வளவு நாற்றம் எடுத்து புழு புழுத்துது.
It would be so much of a stink and full of worms.
அதற்கு தன்னை ஒப்பிடுகிறான் இந்த தாவீது.
And that is what to which David compares himself.
என்னை ஆச்சரியப்படுத்துகிறது இந்த வசனம்.
This verse really surprises me.
அவனை குறித்தான மதிப்பீடு அவனுடைய இருதயத்தில் அதுதான்.
The estimate he had of himself in his heart was just that.
நான் ஒரு செத்த நாய்.
I am a dead dog.
ஓ தெள்ளு பூச்சி.
I am just a flea.
அந்த புழுதியிலே நின்று நின்றுட்டு போடுற சில தெள்ளு புழுதியிலே.
And this flea will be found only in the dust.
அந்த புழுவானது மற்ற எதோடு கூட போராடாது.
It would not quarrel with anything else.
அது ஆபத்தையோ இல்ல எதையும் கண்டா அது மண்ணுக்குள்ள அப்படி மறைஞ்சு கொள்ளும்.
And if it senses some danger, it will just dig into the sand.
அந்த செத்த நாயும் தெள்ளு பூச்சி ஒப்பிடுகிறான்.
And he compares himself with a dead dog and the flea.
அவன் தன்னுடைய பார்வையில் சிறியவனா இருக்கிறான்.
And he was small in his eyes.
ஓ தேவன் பார்க்கிறார்.
And the Lord is looking at him.
பூமியை பார்க்கிறார்.
And the Lord looks down.
ஓ தாவீதின் இருதயத்தை பார்க்கிறார்.
And he sees the heart of David.
இன்னொரு நிகழ்ச்சி உங்களுக்கு காண்பிக்க 26 அதிகாரம்.
I want to show one more incident in chapter 26.
26:20.
Verse
20,
chapter 26, verse 20.
Here there is one more incident happening.
And again, Saul is pursuing David.
Now you can see here
one incident which David is narrating.
Verse
20.
இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதய ரத்தத்தை தரையிலே விழாது இருப்பதாக, மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரேவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சை தேடவா நீங்க வந்திருக்கீங்க?
Why has the king of Israel come out to search for a single flea? Why does he hunt me down like a partridge on the mountains?
அவருடைய இருதயத்தில் ஒரு சின்ன குருவி.
I am some small bird.
இங்கேயும் ஒரு பூச்சை அவர் ஒப்பிடுகிறார்.
And again that flea.
இஸ்ரேவேலின் ராஜா,
the king of Israel,
உடைய பெயர் முழு உலகம் பூராவும் அங்கே பறைச்சாட்டப்பட்டிருக்கிறது.
And your name has been made known to all over the world.
நீ எங்கெல்லாம் படையெடுக்கிறோ அங்கெல்லாம் உன்னுடைய எதிரியை ஒடுக்குகிறாய்.
And wherever you take your army, you are able to contain them.
ஒரு குருவியை பிடிக்கவா நீ படையோடு சேனையோடு வர வேண்டும்?
Have you come with your entire army to catch one small bird?
சின்ன புழுவையா தேட வேண்டும்?
Are you coming to search for a small worm?
அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் அதுதான் இருந்தது.
That is what was there in his heart.
இதை தேவன் பார்க்கிறார்.
And the Lord looked at that.
அவன் வாழ்நாள் பூரா ராஜாவாவே இருக்கிறானா?
And he was the king all through the years of his life.
அந்த சங்கீதம் 23 வாசிக்கிறோம்.
We read that in Psalm 23.
என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம்,
all the days of my life,
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
Goodness and mercy should follow me.
யாருக்கு அந்த நன்மையும் கிருபையும்?
And for whom will that goodness and mercy follow?
தன்னுடைய வாழ்க்கையில எப்பவும் சிறியவரா இருக்கிறவர்.
A man who is small in his eyes.
அந்த நாள் தொடங்கி.
From those days.
இந்த நாள் வரைக்கும்.
Till this day.
சிறியவர்களை.
Small.
அவருடைய கண்கள்.
His eyes.
ஓ உலாவி கொண்டே இருக்கிறது, பார்த்து கொண்டே இருக்கு.
They're just looking for that small eye, small person.
ஆண்டவரே, நான் ஒருவனாய் ஒருத்தியாய் இருக்க விரும்புகிறேன்.
Lord, I want to be at least one person like that.
இங்க இருக்கிற எல்லாருடைய இருதயத்தையும் ஒரு சவாலை உண்டு பண்ண விரும்புகிறேன்.
I want to create the challenge in everyone's heart who is sitting here.
ஏன்னா இந்த பூமியில எத்தனையோ புத்திசாலிகளும் அறிவாளிகளும் திறமசாலிகளும் உண்டு.
Because there are so many knowledge, intelligent, skillful people on this earth.
இருதயத்தின் ஆழத்தை நான் சிறியவன்.
In the bottom of my heart, I am a small person.
அவர்களோடு தேவன் இணைந்து கொள்வார்.
And the Lord will join himself with that person.
அவர் என்னெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாரோ அந்த சிறியவன் எளியவளோடு கூட இருந்து அவருடைய முழு வல்லமையும் இந்த பூமியில செயல்படுத்துவார்.
And he would join with that small purpose person and whatever was purpose in his heart, the great and mighty God would do it.
இந்த இன்னொன்று இயேசுவை குறித்தான ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
I want to share one more thing about Jesus Christ.
லூக்கா என்ற சுவிசேஷத்தின் புத்தகம், இது யோவான் என்ற சுவிசேஷத்தின் புத்தகம் 13 அதிகாரம்.
John 13:3
இங்கே வாசிக்கிறோம். தம்முடைய யோவான் என்ற சுவிசேஷத்தின் புத்தகம் 13:3
Verse 13, John 3:13
இங்கே வாசிக்கிறோம். அவர் இந்த பூமியை விட்டு அவர் போக போகிறார். பிதா எல்லாவற்றையும் அவருடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுக்கு கொடுக்கப்பட்டு ஆயிட்டுன்றதெல்லாம் இயேசுக்கு தெரியும். பொழுது
the Lord knows that you know he is going into the, to be with the Father and all authority has been given to him. All these things Jesus Christ knew.
இப்பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருக்குறதை நாம் இங்க பார்க்கிறோம்.
We can see how his heart was.
3 வாசிக்கிறோம்.
We read in verse 3,
தம்முடைய கையிலே பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தா என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து.
Jesus knew that the Father had given him authority over everything and that he had come from God and he would return to God.
நம்முடைய இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம் எல்லாரும்.
This is a verse which all of us should keep in our hearts.
வாலிப தம்பி வாலிப தங்கைகள் இங்க இருக்கிற எல்லாரும் நம்முடைய இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வசனம்.
Young boys, young girls, all should keep this in their heart.
உங்களுக்கு ஒரு நல்ல, நீங்க நன்றாய் படித்து விட்டீர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல பள்ளியிலோ காலேஜிலோ உங்களை புகழ ஆரம்பிக்கிறார்கள்.
You have started studying well and in your college people are praising you.
நல்ல வேலை கிடைத்து விட்டது.
And you got a good job now.
நல்ல நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தீர்கள்.
You have started earning lot of money.
அல்லது நல்ல திருமணம் நடந்து விட்டது.
And now a good marriage is taking place.
உங்களுக்கு நல்ல மனைவி கிடைத்து விட்டால்.
You got a good wife.
நல்ல புருஷன் கிடைத்து விட்டார்.
You got a good husband.
ஏதோ ஒரு உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைத்து விட்டது.
Now you got some high position.
நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது?
How is our heart?
இதுக்கெல்லாம் நான் தகுதியானவன்.
I am, you know, worthy to get all this, you know, position.
பிசாசு அப்படிதான் மனதில் சிந்தையை கொண்டு வருவான்.
And that is what, you know, Satan would come into your, whisper into your ears.
நான் நன்றாய் படித்தேன், அதனால எனக்கு வேலை கிடைத்தது, நான் நன்றாய் இருந்து அதனால இந்த மாப்பிள்ளையும் இந்த பெண்ணோ இதெல்லாம் கிடைத்தேன், நான் என்மித்த இதெல்லாம் கிடைத்தது என்று சொல்லி நான் ஆரம்பிக்கிறோம்.
We can easily say that because I studied well, I got this good job, but because this good job, I got a good husband or a wife. And you can say that because of me.
ஆனா இயேசுவை பார்க்கிறோம் எல்லாவற்றையும் அறிந்து.
But here we see here Jesus Christ knew everything.
அவர் என்ன செய்றார் என்றால் அங்க பாக்குறோம், அவர் போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கரட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணியை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம்.
So but here we see that even though Jesus knew that he had been given all the authority, he got up from the table, took off his robe, wrapped a towel around his waist and poured water into a basin. Then he began to wash the disciples' feet and to wipe them with the towel he had around him.
என்றால் தம் சிஷ்யர்களுக்கு அவர் ஓதித்தபடி அவர் நடந்து காமிக்கிறார்.
And because what he had taught his disciples, he wants to practice now.
இயேசு என்ன போதித்தாரோ அதை செய்தார்.
Whatever he taught, he did.
அவர் என்ன செய்தாரோ அதை போதித்தார்.
And whatever he did, he preached.
ஆகையினால் அவருடைய ஞானத்துக்கு முன்பாக எந்த மனுஷனுடைய ஞானமும் செல்லுபடியாகல.
And because of that, no man's knowledge or wisdom will stand before the words of Jesus Christ.
அதனால அவர் வந்து தாழ்மையையும் ஒரு சாந்தத்தையும் கற்றுக்கொள்ளும்படி தம்மிடத்தில் தான் கற்றுக்கொள்ளும்படிக்கு அழைக்கிறார்.
And that is why he calls people to learn from him gentleness and humility of heart.
அருமையானவளே, இந்த பூமியில நமக்கு எத்தனையோ நன்மையிலே தேவன் அருள் இருக்கிறார்.
Beloved, the Lord has given us so many good things on this earth.
எல்லாத்துக்கும் நன்றியுள்ளா இருப்போம்.
We will be grateful to the Lord for all these things.
ஆனா என்னுடைய இருதயத்திலே,
but in my heart,
நான் எப்பவும் சிறியன்.
In my heart, I am always small.
பேச்சில ஈஸியா சொல்ல முடியும்.
In our speech, we can always easily say that I am the small one.
எல்லாரும் விட நடிக்கிறதுல கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இருக்கிறோம், நடிக்கிறதுல ஒன்னா நம்பரா நாம எல்லாரும் இருக்கிறோம்.
We in our church will be the person who will get the award for the best actor.
ஏன்னா நமக்கு அவ்வளவு சத்தியங்களை கேட்டிருக்கோம்.
Because you heard so much of truth.
உலகத்திற்கு எல்லா கிறிஸ்தவளோட நமக்கு நிறைய சத்தியங்களும் வேத அறிவும் நமக்கு தெரியும்.
Because compared to all the churches in the world, we have more knowledge of the scriptures.
அதனால நம்ம நடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர்கள்.
Because of that, we are very experts in acting.
அப்படி நடிக்க வேண்டாம்.
No, let's not act like that.
அங்க இயேசு நடத்துறது உண்மையாலுமே தாழ்த்தது.
Let us be, you know, like Jesus Christ, genuinely humble.
And
that is why the Lord God could tell, you know, that all authority is given to me on heaven and earth. All the knees shall bow down before God and every tongue will confess.
அந்த சராசரத்தில் இயேசுடைய அதிகாரத்துக்கு மேல எதுவுமே இல்லை.
And there is no power above the power of Jesus Christ in all the universe.
எதுமித்தம் என்றால்
what is it due to?
அவர் தன்னுடைய பார்வை சிறியவராக இருந்தது.
Because he was small in his eyes.
இன்னொரு மனுஷரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
I want to show one more person.
1 கொரிந்தியர் புத்தகம் 4 அதிகாரம்.
1 Corinthians chapter 4.
1 கொரிந்தியர் புத்தகம் 4 அதிகாரம் 9 வசனம்.
Verse 9. 1 Corinthians 4:9.
எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடையாந்திரங்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷர்களுக்கும் நாங்கள் கிறிஸ்துவின் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவின் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர்கள், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர்கள். இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் பசி உள்ளவராக இருக்கிறோம், தாகம் உள்ளவராக இருக்கிறோம், நிர்வாணியாக இருக்கிறோம், குட்டுண்டவளாக இருக்கிறோம், ஓ தங்க கூட எங்களுக்கு இடம் இல்லை. பிலா சொல்லிட்டு 11 வசனத்தில் அவர் பேசுகிறார்.
Now he says in verse 9 onwards that you know God has put apostles on display like prisoners of war at the end of a victor's parade, condemned to die. They become a spectacle to the entire world, to people and angels alike. Dedication to Christ makes them like fools, but you are wise, you are weak, but you are powerful. You are well thought of, you are laughed at. To this very hour we go hungry and thirsty, without enough clothes to keep us warm. We have endured many beatings. And saying all this, he comes to verse 13.
அவருடைய இருதயத்தில் தன்னை குறித்தான ஒரு மதிப்பீடு.
The estimate which he has of himself in his heart.
13 வசனம்.
Verse 13.
இந்த நாள் வரைக்கும்.
Till this day.
உலகத்தின் குப்பையை போல இருக்கிறோம்.
We are like the world's garbage.
எல்லாராலும் துடைத்து போடுற அழுக்கை போல ஆனோம்.
And we are like everybody's trash.
ஒரு பெரிய அப்போஸ்தல.
He is a great apostle.
அவர் சொல்லுகிறார்.
He is telling.
எல்லாரும்.
For all of us, for all of you people,
தொடச்சு போடுற அழுக்கு.
We are like, you know, everybody's trash. You know, something which is wiped and thrown away.
குப்பையா இருக்கிறோம்.
We are like, you know, garbage.
அவர்களுக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது.
He had so much of power.
அவர்கள் தங்களை குறித்தான ஒரு எண்ணம் வரும்பொழுது,
பட் when he wanted to estimate himself,
நாங்கள் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்காயும் குப்பையா இருக்கிறோம்.
And we are, you know, like people, like garbage and trash which is wiped and thrown out.
அவர்களுக்கு தேவனுடைய வல்லமை இருந்தது.
He had God's power on him.
தேவனுடைய அபிஷேகம் இருந்தது.
He had God's anointing.
அவங்க கட்டியிருந்த கர்ச்சிப்பு துணியை தூக்கி போட்டா போதும்.
If you know somebody, his kerchief was thrown on people,
அங்கே அற்புதம் நடந்தது.
The miracles would take place.
பவுல் இதுக்கெல்லாம் தகுதியான பெரிய ஆள் நினைச்சிருப்பாரா?
Would he have thought that, you know, I am, you know, a big man and I'm worthy of all this?
இன்னைக்கு இருக்கிற பிரசிங் மார்கள், இன்னைக்கு இருக்கிற சபை போதர்களும் மூப்பர்களுடைய நிலைமை ஆபத்துக்குரியதா இருக்கிறது.
But today's, you know, people who are speaking and the pastors and the, their, you know, condition is so pathetic.
யாரோ ஒருவர் ஜெபிக்கிறார்,
somebody prays,
அவர் சுகமாகிவிட்டார்,
and they are healed.
அவருக்கு உடனே தன்னுடைய காலரை தூக்கிட்டு,
and then he starts, you know, lifting his collar.
ஓ நான் ஜெபம் பண்ணேன்,
I pray.
அங்க காரியம் நடந்து விட்டது.
And something was achieved there.
அத்தோட முடியாது.
It won't stop there.
அவர் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது,
he'll go when he's going on the
அந்த மனதில் ஆட்கொள்ளப்பட்டிருப்பார்.
It will be, you know, working on his mind.
படுக்கைக்கு போகும் அந்த நினைவு ஆட்கொள்ளப்பட்டிருப்பார்.
And you know, when he's going to bed, that same thing, thoughts are running.
அப்புறம் எங்கெல்லாம் போறாரோ சொல்ல ஆரம்பிப்பார்.
And then wherever he's going, he'll start telling that.
அப்படி இருதயத்தில் பெரிய ஆளாய் மாறிவிடுகிறார்.
And then in his heart he'll become a big man.
இன்னைக்கு முழு உலகத்திலும் அப்படி இருக்குது.
The whole world is filled of people like this.
நீங்கள் நானும் பயப்படணும்.
You and I, we have to fear.
அந்த அப்போஸ்தலனுடைய இருதயத்திலே தான் துடைத்து போடுற அழுக்கு என்று அவர் சொல்லுகிறார்.
When in the words of this apostle, he is like, you know, trash where, you know, people wipe and throw.
இதுதான் அப்போஸ்தலனாய் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாரும் துடைத்து போடுற நான் அழுக்கான குப்பையுமாய் இருக்கிறேன்.
That is what in the apostle said, that, you know, I am the person whom everybody can use to wipe and throw.
பாவம் மரியாதை அவர் எனக்காக அவர் பாவமானார்.
One who knew no sin became sin for me.
இப்படியே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருந்தார் அவர்.
This is how beloved Jesus Christ was there for us.
அவர் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போல குப்பை போல தான் அவர் இந்த பூமியில் இருந்தார்.
He was also like a garbage and someone whom, you know, people can use to wipe and throw.
உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்குவதற்காக இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். அவர்
because he wanted to set us free, he came to this earth.
இந்த பூமியிலே அரை நிர்வாணத்தோடு என்னை மூடுவதற்காக அரை நிர்வாணத்தோடு அவர் தொங்க வேண்டியிருந்தது.
Because he wanted to cover me with his cloth of righteousness, he had to hang naked.
என்னுடைய சாபம் எல்லாம் அவர் மேல் இருந்தது.
All my curse was on him.
அவருடைய நீதி எல்லாம் எனக்கு வந்தது.
And all his righteousness came to me.
இப்படிதான் நான் அவராலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன்.
And this is how because of him I have been made righteous.
என்னுடைய கிரியையினாலே நான் நல்லவனா இருந்திருந்தால
not because of my deeds I become righteous, a good person.
அது அவருடைய இரக்கம். அவர்
it is his mercy.
பூமி நாட்கள் எல்லாம்
all the days of our life
நான் சிறியவனாய்
I want to be a small person.
ஏன் இந்த உலகத்தில் என்னுடைய அந்த கல்லறை பெட்டியில வைக்கிறேன் கடைசி மூச்சு விடுற நாள் வரைக்கும்
on the till the last day when I am placed in the coffin
எல்லாரும் நான் சிறியவன்.
I want to be the smallest of all.
எனக்கு பெரிய பாதுகாப்பு.
It is a great protection for me.
இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன்.
I want to say tell this for everyone who is here.
உங்களுடைய பார்வையில் நீங்க சிறியவரா இருந்து விடுங்க.
Be small in your eyes.
தேவன் உங்களோடு இடைப்படுவார்.
The Lord will deal with you.
தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருக்கும்.
And the Lord's gracious hand will be upon you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
May the Lord bless you.
Amen.
Amen.